الحمد لله الحمد لله الذي أعاد وأبدى وأنعم وأسدى أحمده تعالى وأشكره على آلائه التي لا نحصي لها عدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إلها واحدا أحدا فردا صمدا وأشهد أن محمدا عبد الله ورسوله أكرم به رسولا وعبدا صلى الله وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه الذين أكسبهم شرفا ومجدا والتابعين ومن تبعهم بأمثل طريقة وأقوم سبيل وأهدى أما بعد فيقول الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من سره أن يبسط له في رزقه وأن ينسأ له في أثره فليصل رحمه أو كما قال عليه الصلاة والسلام سروا புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலித்து எமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்க கூடிய வல்ல நாயன் அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தனும் கருணையும் சலாமனும் ஈடேற்றமும் இருளக தலைவர் எமது உயிரிலும் மேலான ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முற்றுமுழுதாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் அனைவரின் பேரிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லமா மஸ்ஜிதிலே எத்திகாப்பெனும் நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு எமக்கு பணித்துள்ளானோ அவற்றை எமது வாழ்வின் எல்லா கோணங்களிலும் எடுத்து நடக்குமாறும் எவற்றை எட்டியும் பார்க்க வேண்டாம் என எச்சரிக்கை செய்துள்ளானோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுக்கு ஒரு பரிசுத்தமான மார்க்கத்தை தந்திருக்கின்றான். இந்த மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததென்றால் இதன் மூலமாகத்தான் ஈருலக வாழ்க்கையின் வெற்றிகளையும் பாக்கியங்களையும் நாம் அடைந்து கொள்ளலாம். ஒரு 500 வருடங்கள் ரசூல்மார்களுடைய வருகை இல்லாததன் காரணமாக அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ஜாஹிலியா மக்கள், மடமையில் வாழ்ந்த மக்கள் என்பதாக சொல்லப்பட்டு வந்தது. அந்த காலத்திற்கே ஐயாமுல் ஜாஹிலியா, மடமையின் காலம் என்பதாக சொல்லப்பட்டு வந்தது. எந்த அளவுக்கு மடமை இருந்ததென்றால் கஅபத்துல்லாஹ்வுக்கு உள்ளாலே கிட்டத்தட்ட 300 சிலைகளுக்கும் மேற்பட்ட சிலைகளை வைத்து அவர்கள் வணக்கம் புரிய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அந்த மக்களுக்கு தூதராக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே வந்து சொன்ன அறிவுரை என்னவென்றால், நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் உண்மையானது, நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் மிகவும் தெளிவானது, லைலுஹா கனஹாரிஹா இதனுடைய இரவும் பகலை போன்றது, ஜித்துக்கும் பிஹைரை துன்யா வ கராமாத்தில் ஆஹிரா நான் உங்களிடம் ஈருலக வெற்றிகளையும் கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, எத்தனையோ கோட்பாடுகள் இருக்கின்றன. அந்த அனைத்து மதங்களையும் விட, அனைத்து கோட்பாடுகளையும் விட அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட, அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்குமென்றால் அது இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கம் மாத்திரம்தான். ஏனென்றால் மற்ற மதங்களை விட எங்களுடைய மார்க்கத்தில் தான், எங்களுடைய இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தில் தான் ஒரு அடியான் தன்னுடைய ரப்புடன் எவ்வாறு தொடர்பை சீராக்கிக் கொள்ள வேண்டுமோ, தன்னுடைய ரப்புக்குரிய ஹக்குகளை எவ்வாறு கொடுத்து நடக்க வேண்டுமோ, அதே போன்று பிற மக்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மற்ற மக்களுடைய உரிமைகளை அவர்களுக்கு எவ்வாறு கொடுத்து நடக்க வேண்டும் என்ற தெளிவையும் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. இதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்ட சந்தர்ப்பத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஐ யுஸ்லிம கல்புகலில்லாஹ், முதலாவது உன்னுடைய உள்ளம் அந்த அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வயுஸ்லிமல் முஸ்லிமூன மின் லிசானிக்க வயதிக்க, அடுத்தது மற்ற மக்களுடைய ஹக்குகளை நீ பேணி நடக்க வேண்டும் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியார்களுடைய கடமைகளிலே, அடியார்களுடைய ஹக்குகளிலே எங்களுக்கு மிகவும் வலியுறுத்தி கூடிய ஒரு விடயம் தான் குடும்ப உறவை பேணி நடப்பது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு குடும்ப உறவில் வைத்திருக்கின்ற நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் வேறு எங்கும் அல்லாஹு தஆலா வைக்கவில்லை. உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு நண்பனுடன் இருக்கும் போது ஏற்படக்கூடிய நிம்மதி ஆறுதல், அதை விட அல்லாஹு தஆலா தன்னுடைய குடும்பத்தாருடன் இருக்கும் போது அந்த மனிதனுக்கு மன நிம்மதியையும் ஆறுதலையும் அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அல்லாஹு தஆலா இயல்பிலேயே மனிதனை அவ்வாறுதான் படைத்து வைத்திருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, குடும்ப உறவு இருக்கின்றது, இதற்கு அரபியிலே அர் ரஹிம் என்பதாக சொல்லப்படும். குடும்ப உறவுக்கு அர் ரஹிம் என்பதாக அரபியிலே சொல்லப்படும். அல்லாஹுடைய மிக முக்கியமான திருநாமங்களில் உள்ளதுதான் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லக்கூடிய திருநாமம். அந்த ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லக்கூடிய திருநாமத்தின் பதத்திலிருந்துதான் அல்லாஹு தஆலா இந்த ரஹிம் என்ற வார்த்தையை, குடும்ப உறவுக்கு ரஹிம் என்ற வார்த்தையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். இதைத்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குதுசியிலே கூறுகின்றான், அனர் ரஹ்மான் வஹியர் ரஹீம், நான் ரஹ்மானாக இருக்கின்றேன், குடும்ப உறவுக்கு ரஹீம் என்பதாக பெயர் வைத்திருக்கின்றேன், ஷகக்தது லஹா இஸ்மன் மினிஸ்மி, எனது பெயரிலிருந்து குடும்ப உறவுக்கு நான் ரஹீம் என்பதாக தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குதுசியிலே கூறுகின்றான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு ஹதீஸிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அர் ரஹீம் முஅல்லகத்துன் பில் அர்ஷ், குடும்ப உறவு இருக்கின்றது, அது அரசிலே தொங்கவிடப்பட்டிருக்கின்றது. அந்த குடும்ப உறவு கூறிக்கொண்டிருக்கின்றது, மன் வசலனி வசலஹுல்லா, யார் என்னை சேர்ந்து நடப்பாரோ நான் அவரை சேர்ந்து நடப்பேன், வமன் கதானி கதாஹுல்லா, யார் என்னை துண்டித்து நடப்பாரோ அவரை அல்லாஹ்வும் துண்டித்து நடப்பான் என்பதாக அந்த குடும்ப உறவு கூறிக்கொண்டிருக்கின்றது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முழு உலகத்திலே உள்ள அனைத்து படைப்பினங்களையும் அல்லாஹு தஆலா படைத்துவிட்டு, உலகத்திலே உருவாக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹு தஆலா உருவாக்கிவிட்டு, குடும்ப உறவை பார்த்து அல்லாஹு தஆலா ஒரு வாக்குறுதியை கொடுத்தான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹு தஆலா அந்த குடும்ப உறவை பார்த்து என்ன வாக்குறுதியை அளித்தான் என்றால், அல்லாஹ் அந்த குடும்ப உறவை பார்த்து கேட்டான், அமா தர்தைன அன் அஸில மன் வஸலகி வஅக்தஅ மன் கதஅகி, உன்னை யார் சேர்ந்து நடப்பாரோ அவரை நானும் சேர்ந்து நடப்பேன், உன்னை யார் துண்டித்து நடப்பாரோ அவரை நானும் துண்டித்து நடப்பேன் என்ற வாக்குறுதியை அந்த குடும்ப உறவுக்கு அல்லாஹு தஆலா அளித்திருக்கின்றான். எனவேதான் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மிகவும் வலியுறுத்தி ஒரு இடத்திலே கூறுகின்றான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَبِذِي الْقُرْبَى. அல்குர்ஆனிலே அல்லாஹ் இந்த ஆயத்திலே தௌஹீதுக்கு பின்னால, ஏகத்துவத்துக்கு பின்னால மிக முக்கியமான இரண்டு விடயங்களை அல்லாஹு தஆலா வலியுறுத்துகின்றான். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், وَاعْبُدُوا اللَّهَ وَلَا تُشْرِكُوا بِهِ شَيْئًا. அல்லாஹுவை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு நிகராக வேறு எதையும் ஆக்காதீர்கள் என்று இந்த தௌஹீதை சொன்னதன் பின்னால் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், உங்களுடைய பெற்றோர்களுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், வபிதில் குர்பா உங்களுடைய அண்டை வீட்டாருடன் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுடன் நீங்கள் உபசரிப்பாக கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த ஆயத்திலே வலியுறுத்தி கூறுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே ஒரு மனிதர் ஒரு தவறை செய்துவிட்டால், ஒரு பாவத்தை செய்துவிட்டால், அதற்குரிய தண்டனையை அல்லாஹு தஆலா ஒன்று உலகத்திலேயே அவருக்கு அதற்குரிய தண்டனையை கொடுத்து விடுவான். உலகத்திலேயே அதற்குரிய தண்டனையை கொடுத்துவிட்டு மறுமையிலே அவருக்கு எந்த தண்டனையையும் வழங்க மாட்டான். அல்லது அவர் செய்த தவறுக்காக வேண்டி, அவர் செய்த பாவத்திற்காக வேண்டி உலகத்திலே அல்லாஹ் எந்த தண்டனையையும் கொடுக்காமல் மறுமையிலே அவருக்கு தண்டனையை வழங்குவதற்காக வேண்டி பிற்படுத்தி வைப்பான். ஆனால் உலகத்திலேயும் தண்டனையை கொடுத்து ஆகிராவிலேயும் தண்டனையை கொடுக்கப்படக்கூடிய பாவங்களில் ஒன்றாக நபி அவர்கள் இந்த குடும்ப உறவை துண்டித்து நடப்பது என்று கூறினார்கள். ஹதீஸிலே நபி அவர்கள் கூறினார்கள், மா மின் ஸம்பின் அஜ்தரு அய்யுஅஜ்ஜில் அல்லாஹு லி ஸாஹிபிஹில் உகூபத ஃபித் துன்யா மா மா யத்தஹிரு லஹு ஃபில் ஆகிரா. நபி அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனுடைய தவறுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஆகிராவிலே அவருக்கு தண்டனையை கொடுப்பதுடன் உலகத்திலேயும் அவருக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய பாவங்களில் ஒன்றுதான். நபி அவர்கள் கூறினார்கள், மினல் பஹ்யி வகத்தீஅத்தி ரஹ்மி. ஒரு மனிதர் உலகத்திலே மனிதர்களுக்கு அநியாயம் செய்தால் அதற்கு அல்லாஹு தஆலா உலகத்திலேயும் தண்டனையை கொடுப்பான், மறுமையிலேயும் தண்டனையை கொடுப்பான். நபி அவர்கள் அடுத்ததாக சொன்னார்கள், வகத்தீஅத்தி ரஹ்ம், குடும்ப உறவை துண்டித்து நடக்கக்கூடியவர், இவருக்கும் உலகத்திலேயும் தண்டனை இருக்கின்றது, ஆகிராவிலேயும் தண்டனை இருக்கின்றது என்ற கருத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, பொதுவாக சதகாக்கள் கொடுப்பதென்பது அதற்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய கூலிகளை வைத்திருக்கின்றான். தனக்கு தரும் கடன் என்பதாகவே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் ஃபயுதாஇஃபஹு லஹு அதஆஃபன் கதீரா. யார் எனக்கு அழகான முறையில் கடன் தருகிறாரோ அவருக்கு நான் இரட்டிப்பாக அளிப்பேன் என்பதாக இந்த சதகாவை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆனால் எங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு, எங்களுடைய குடும்ப உறவினரை சேர்ந்த ஒரு ஏழ்மையான மனிதருக்கு நாம் சதகாவை கொடுக்கும் பொழுது அதனுடைய நன்மை பன்மடங்காக ஆக்கப்படுகின்றது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஹதீஸிலே நபி அவர்கள் கூறினார்கள், இன்ன சதகத அலல் மிஸ்கீனி சதகதுன். பொதுவாக ஒரு மிஸ்கீனுக்கு, ஒரு ஏழைக்கு சதகா கொடுத்தால் அதற்கு சதகாவுடைய நன்மை வழங்கப்படும். வஅலாதிர் ரஹ்மி இஸ்னான். நபி அவர்கள் கூறினார்கள், குடும்ப உறவினர் ஒருவருக்கு சதகாவை கொடுத்தால் அதற்குரிய நன்மையை அல்லாஹ் இரட்டிப்பாக வழங்குகின்றான். நபி அவர்கள் கூறினார்கள், ஒன்று சதகத்துன், சதகா கொடுத்த அவருக்கு நன்மை கிடைக்கும், வசிலத்துன், மற்றது குடும்ப உறவை சேர்ந்து நடந்ததற்கான நன்மை அவருக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் என்ற கருத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனால் தான் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். ஹஜரத் அபு தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய மிக நெருக்கமான ஒரு நபித்தோழர், சஹாபாக்களிலேயே மிகவும் செல்வந்தர், பணக்கார ஒரு சஹாபி ஹஜரத் அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியவற்றை செலவு செய்யும் வரைக்கும் நன்மையை அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள் என்ற குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கின்றான். ஹஜரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடோடி வந்து கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நான் மிகப்பெரிய செல்வந்த சஹாபி, என்னிடத்திலே நிறைய செல்வங்கள் இருக்கின்றன, ஆனால் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சொத்து இருக்கும் என்றால் அது இந்த பைரஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த தோட்டம் தான். எந்த அளவுக்கு இந்த தோட்டம் பிரபல்யமானதாக இருந்ததென்றால், நபி அவர்களுடைய மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் இந்த தோட்டம் அமைந்திருந்தது. நபி அவர்கள் கூட அந்த தோட்டத்துக்கு சென்று நீர் அருந்தக்கூடிய வளமையை வைத்திருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கூறினார்கள், எனக்கு பிடித்த சொத்து இந்த பைரஹா என்று சொல்லப்படக்கூடிய சொத்து, எனவே நான் இதை அல்லாஹுடைய பாதையிலே செலவழிப்பதற்காக வந்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று நபி அவர்களை பார்த்து கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ தல்ஹாவை பார்த்து கூறினார்கள், இது லாபகரமான வியாபாரம் செய்து விட்டீர்கள். அபூ தல்ஹாவே, நீங்கள் லாபகரமான வியாபாரம் செய்து விட்டீர்கள் என்று அவரை வாழ்த்திவிட்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த முழு சொத்தையும் இந்த முழு தோட்டத்தையும் பொதுவாக நீங்கள் சதக்கா கொடுத்து விடாமல் உங்களுடைய குடும்ப உறவினர்களுக்கு நீங்கள் சதக்கா கொடுத்து இரட்டிப்பான நன்மையை அடைந்து கொள்ளுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பின்னால ஹஜரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய முழு குடும்ப உறவினரையும் அழைத்து இந்த பைரஹா என்று சொல்லப்படக்கூடிய தோட்டத்தை சரிசமமாக பங்கு வைத்து கொடுத்தார்கள் என்ற சரித்திரத்தை இமாம்கள் கிதாபுகளிலே எழுதியுள்ளார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஏற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் தான் கிஸ்ஸத்துல் இஃப்க் என்பதாக சொல்லப்படும், அவர்கள் மீது ஒரு சஹாபியை வீத்து முனாஃபிகீன்கள் இட்டு கட்டிய சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பனுல் முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தத்திற்காக செல்கின்றார்கள். செல்லக்கூடிய நேரத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வளமைதான் தனது மனைவிமார்களில் சீட்டு போட்டு யாருடைய பெயர் வருகிறதோ அவரையும் தன்னுடன் யுத்தத்திற்காக அழைத்து செல்வார்கள். அந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பெயர் இந்த பனுல் முஸ்தலக் என்ற யுத்தத்திற்கு போவதற்காக வருகின்றது. இப்ப ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடன் பனுல் முஸ்தலக் என்ற யுத்தத்திற்கு போகின்றார்கள். அங்கு போய் பிரயாண கோஷ்டியுடன் அவர்கள் ஒரு இரவு தரிக்கின்றார்கள். அதற்கு பின்னால் அடுத்த நாள் காலையில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அந்த படையினர் தங்கியிருந்த இடத்திலிருந்து ஒரு தூர இடத்திற்கு தனியாக செல்கின்றார்கள். அங்கு தனது தேவையை பூர்த்தி செய்து விட்ட பின்னால் அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பி வருகின்றார்கள். வந்த பின்னால் அங்கு பார்க்கின்றார்கள், அவர்களுடைய கழுத்தில் இருந்த மாலை காணாமல் போய்விடுகின்றது. இப்போது ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த மாலையை தேடி அவர்கள் எங்கு சென்றார்களோ அதை நோக்கி புறப்பட ஆரம்பிக்கின்றார்கள். பயணத்தில் இருந்தவர்கள் பிரயாண கோஷ்டிகள் அனைவரும் இருக்கின்றார்கள், ஹஜரத் ஆயிஷாவும் இந்த பல்லக்கிலே இருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்களையும் தூக்கி கொண்டு பயணத்தை வெளிக்கிளம்பி சென்று விடுகின்றார்கள். ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது மாலையை தேடி தனது மாலையை எடுத்துக்கொண்டு அந்த பிரயாண கோஷ்டி தங்கியிருந்த இடத்தை நோக்கி வருகின்றார்கள். அங்கு வந்து பார்த்தால் மனிதர்கள் எவரும் இருக்கவில்லை, எந்த சஹாபியும் இருக்கவில்லை. ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நினைக்கின்றார்கள், எப்போதாவது நான் தவறவிடப்பட்டேன் என்று சஹாபாக்கள் நபியவர்கள் அறிந்து கொண்டால் என்னை தேடி வருவார்கள் என்று அதே இடத்திலே ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்து விடுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையான ஒரு செயல்தான், ஒரு இடத்தில் நபியவர்கள் பயணம் சென்று தங்கி இருந்தால் அங்கிருந்து திரும்பிய பின்னால் ஓரிரு சஹாபாக்களை அந்த இடத்திற்கு அனுப்பி யாராவது தவறவிடப்பட்டிருக்கின்றார்களா என்று நபியவர்கள் பரிசோதனை செய்வார்கள். அந்த அடிப்படையில் ஸஃப்வான் இப்னுல் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். சஃபான் இப்னு முஅத்தல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தால் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சத்தமிடுகின்றார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் விழித்துக் கொள்கின்றார்கள். அதற்கு பின்னால் இருவரும் அங்கிருந்து மதீனாவை நோக்கி திரும்பிச் செல்கின்றார்கள். ஆனால் நபி அவர்களும் சஹாபாக்களும் இரண்டு நாட்களுக்கு முன்னாலேயே மதீனாவை வந்தடைந்து விட்டார்கள். நபி அவர்கள் வந்தடைந்து இரண்டு நாட்களுக்கு பின்னால் ஹஜ்ரத் ஆயிஷா ஸஃப்வான் இப்னு முஅத்தல் ரழியல்லாஹு அன்ஹுமா இருவரும் அங்கு வந்து சேர்கின்றார்கள். அந்த இரண்டு நாட்களுக்கு உள்ளால முனாஃபிகுன்கள் ஒரு கதையை பரப்பிவிட்டார்கள். இந்த ஆயிஷா தவறான நடத்தை நடந்து கொண்டார் என்று முழு முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் கதையை பரப்பிவிடுகின்றார்கள். அந்த கதையை நம்பியவர்களுள் சில சஹாபாக்களும் அகப்பட்டுக் கொண்டார்கள். ஹஜ்ரத் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்னா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, மிஸ்தஹ் பின் உஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சில சஹாபாக்களும் இந்த கதையை நம்பிவிடுகின்றார்கள். அதற்கு பின்னால அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குர்ஆனுடைய ஆயத்தை கொண்டு அல்லாஹு தஆலா பரிசுத்தப்படுத்தினான். அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கினான். இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பதும் மின்கும் லா தஹ்சபூஹு ஷர்ரல் லகும் பல் ஹுவ கைருல் லகும் என்ற ஆயத்தை இறக்கி அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தினான். இந்த ஆயத்தை இறங்கியதன் பின்னால ஹஜரத் அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு, ஆயிஷா நாயகியுடைய தந்தை, மிஸ்தஹ் பின் உஸாஸா அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் தான் செலவழித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது ஹஜரத் அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், என்னுடைய மகள் ஆயிஷாவை இந்த மிஸ்தஹ் பின் உஸாஸா அவர் நம்பியிருக்கின்றார், பொய்ப்புறம் சொல்லி இட்டு கட்டியிருக்கின்றார். எனவே இதற்கு பின்னால் நான் இவருக்கு எந்த செலவும் செய்ய மாட்டேன் என்பதாக ஹஜரத் அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியமிட்டு கூறுகின்றார்கள். அல் குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கின்றான். வலா யத்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி அய்யுது உலில் குர்பா, உங்களில் வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள், உறவினர்களுக்கு செலவு செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் என்ற ஆயத்தை அல் குர்ஆனிலே அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, அவர்களுடைய தவறை அவர்கள் மன்னித்து நடக்கட்டும். அலா துஹிப்புன அய்யஃபிரல்லாஹு லகும், அல்லாஹ் இவர்களை மன்னிப்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்களா என்ற குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கின்றான். அதற்கு பின்னால ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குடும்ப உறவினரான மிஸ்தஹ் பின் உஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அளித்த செல்வத்தை வளமையாக தொடர்ச்சியாக கொடுத்து வந்தார்கள் என்ற சரித்திரத்தை இமாம்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கின்றார்கள். எனவே தன்னுடைய குடும்ப உறவினர் எந்த தவறை செய்தவராக இருக்கலாம், எந்த பாவத்தை செய்தவராக இருக்கலாம், அவருக்கு சதகாக்கள் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சம்பவம் எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் குடும்பத்தார்களை தேர்ந்து நடப்பதென்றால் எங்களுடைய குடும்பத்தினர் ஏதாவது எங்களுக்கு கொடுத்ததற்காக வேண்டி பிறவி உபகாரம் செய்துவிட்டால் போதும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் குடும்ப உறவை சேர்ந்து நடப்பதென்றால் என்ன என்பதை பற்றி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸல் வாசிலு பில் முகாபி, பிறவி உபகாரம் செய்வதென்பது குடும்பத்தை சேர்ந்து நடப்பதாக அர்த்தம் கிடையாது. வலாக்கினில் வாசில் அல்லதி இதா கத்அத் ரஹிமுஹு வஸலஹா, நபியவர்கள் கூறினார்கள், குடும்ப உறவை உண்மையிலேயே சேர்ந்து நடப்பதென்றால் யாராவது குடும்பத்தினர் எங்களுடன் சண்டை சச்சரவுகளிலே ஈடுபட்டு விட்டால், எங்களுடைய உறவை அவர்கள் துண்டித்து நடந்தால், நாமே போய் சேருவதுதான் உண்மையான முறையில் குடும்ப உறவை சேர்ந்து நடப்பது என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே எங்களுக்கிடையில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால், ஏதாவது பிரச்சனைகள் எங்களுக்கிடையிலே ஏற்பட்டால், நாமே முன்னின்று போய் அவர்களுடன் பேச வேண்டும், அவர்களுடன் சமாதானமாக வேண்டும், அவர்களுடன் கதைக்க வேண்டும். நானே அங்கு போக வேண்டுமா, நானே போய் அவர்களுடன் பேச வேண்டுமா என்பதாக தற்பெருமை வரட்டு கௌரவம் எங்களிடத்தில் இருக்கவே கூடாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் நான் என்ற இந்த சிஃபத் இருக்கின்றதே அல் அனானியத் என்பது, இது ஷைத்தானுக்குரியது. அந்த அனானியத்தின் காரணமாகத்தான் அந்த ஷைத்தான் அழிக்கப்பட்டான். ஏனென்றால் இந்த நான் என்று சொல்லக்கூடிய சிஃபத் உண்மையிலே தகுதியானது யாருக்கென்றால் அது அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம்தான் தகுதியானது. நான் செய்தேன் என்று சொல்வதும் அது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் தகுதியானது. அதனால் தான் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஹதீஸ் குத்சியிலே அல்லாஹு தஆலா கூறுவதாக நபியவர்கள் சொல்லி காட்டினார்கள், அல் இஸ்து இசாரி வல் கிபரு ரிதாயி ஃபமன் நாஸானி வாஹிதம் மின்ஹுமா அஸ்கன்துஹு ஃபீ நாரி. கண்ணியம் என்பது என்னுடைய கீழாடை, பெருமை என்பது என்னுடைய மேலாடை. ஃபமன் நாஸானி வாஹிதம் மின்ஹுமா, அந்த இரண்டில் ஒன்றை யார் என்னிடமிருந்து கலட்ட விரும்புகிறாரோ அவரை எனது நரகத்திலே நான் வசிக்க செய்வேன் என்பதாக அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குத்சியிலே கூறிக்கொண்டிருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை வேண்டுகோள் இரண்டே இரண்டாகத்தான் இருக்க முடியும். ஒன்று, அவர் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும், தனக்கு அனைத்து ரிஸ்க்குகளும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஆசையாக இருக்கும். மற்றது, அவர் இந்த உலகத்திலே நீடூடி காலம் வாழ வேண்டும், என்னுடைய ஆயுள் நீட்டிக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது இரண்டாவது ஆசையாக இருக்கும். இந்த இரண்டு ஆசைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு செயலை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். ஹதீஸிலே நபியவர்கள் கூறினார்கள், மன் சர்ரஹு அய்யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அய்யும்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி. நபியவர்கள் கூறினார்கள், எவருக்கு தன்னுடைய ரிஸ்கிலே விஸ்தீரணம் கொடுக்கப்பட வேண்டுமோ, வ அய்யும்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி, எவருக்கு தன்னுடைய ஆயுளிலே அவர் ஆயுள் நீட்டிக் கொடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய குடும்பங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வைத்திருக்கின்றான். எனவே எங்களுடைய எந்த குடும்பத்தினராவது இதுவரை எங்களுடன் தொடர்பற்றவர்களாக இருந்தால் அவர்களையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும், அவர்களுடனும் நாம் எங்களுடைய உறவுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எனவே எந்த உறவு முறையை சேர்ந்து நடப்பதன் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களை சேர்த்துக் கொள்வான் என்று வாக்களித்திருக்கின்றானோ அந்த குடும்ப உறவை சேர்ந்து நடந்து அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய குடும்பத்தார்களை கபூல் செய்வாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கியருள்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.